ஆறுயிர் தொகை அப்படின்னு சொன்னா உயிர்னா உடனே பிராணவாயுன்னு நினைச்சுக்கோட்டா. ஏன்னா இதுக்கு வந்து இவ்வளவு காலம் பயன்படுத்தினால அதுக்கு ஜீவாத்மாக்கள் புரியுற மாதிரி இருக்கட்டுமே. ஏன்னா இது அந்த வார்த்தையை நேரடியா கொண்டு வரும். ஜீவாத்மாக்கள் என்னைக்குமே அனாதியாக இருக்கின்றன, ஏராளமாக இருக்கின்றன. இதைத்தான் ஆறுயிர் தொகை பார்த்துட்டோம். இது வந்து பசு என்று சொல்வார்கள். அடுத்தது பாசம். இது ஏன் இப்படி இருக்கிறது? இந்த ஜீவாத்மாக்கள் புல்லாக்கி புடாய் புழுவாய் மரமாக்கி பல்மிருகமாய் பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பெய்யாய் கணங்களாய் வல்லசுராய் முனிவராய் தேவராய் சென்னா என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன் என்று மாணிக்கவாசர் பாடுகின்றாரே, இது ஏன் இப்படி பிறந்ததுன்னு ஆவிகள் உலப்பில அனாதியுள்ளன. தீவினை நல்வினை திறத்தின் வண்ணையால் ஓவர முறைமுறை உதித்தும் ஆகியுமே. இது ஏன் இப்படி பிறந்து இறக்கிறது, ஏன் இப்படிப்பட்ட பிறப்புகள் வருகிறது என்று சொன்னால் பாசம். பாசம் என்பதை சைவ சித்தாந்தம் மூன்றாக சொல்லும். அதுல ஒன்றை பார்த்தோம், என்ன? நல்வினை தீவினை, அதாவது கர்மா என்று சொல்லக்கூடிய நாம் ஒரு செயல் செய்கிறோம், அந்த செயலின் காரணத்தினாலே விளைவு ஏற்படுகிறது. நெருப்பிலே கையை வைத்தால் சுட்டுக் கொள்வதைப் போலவே, நமக்கு சூடு தெரிவதைப் போலவே, தண்ணீரிலே கையை வைத்தால் நமக்கு குளிர் அந்த தன்மையானது தெரிவதைப் போலவே, சாப்பிட்டால் தூக்கம் வருவதைப் போல ஒரு செயல் செய்தோம், அதற்கு விளைவு. நான் நல்ல வினையோ தீவினையோ ஏதாவது ஒன்று செய்தேன், செய்த காரணத்தினாலே இந்த பிறப்பு வந்தது. சரிங்களா? இதுவரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லையே, குழப்பமே இல்லையே. நம்ம முதல்ல எங்க இருந்து பார்த்தோம், திருப்பி ஒரு தடவை அப்படி யோசிச்சுங்க. நம்ம வச்சுதான் இந்த உலகத்துல எல்லாத்தையுமே யோசிக்கிறோம். சரிங்களா? ஆக நம்ம வச்சுதான் இந்த விஷயத்தை ஆரம்பிக்கணும். முதல்ல நாம 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 நாமான்னு தான் இருக்கிறோம். அப்புறம் தானே இது முதலே பாருங்க, பிரம்மச்சாரி எனக்கு 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 நாம்மா. அடுத்தது பொண்டாடி கல்யாணம் ஆகும், நாங்க நாங்க நாங்கம்மா. அடுத்தது குழந்தை கொடுக்கணும், நாங்க நாங்க. இன்னொரு பெருசாகிட்டே போகும், அப்புறம் தான் அப்படியே பெருசாகணும். எதுக்காக நம்ம இந்து மதத்துல இந்த கல்யாணத்தெல்லாம் இப்படி வச்சிருக்கிறான்னா, நான் நான் இருக்கக்கூடியவன், ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், கல்யாணமான பிறகு நாங்க ரெண்டு பேர், நாங்க ரெண்டு பேரும், அவங்க ரெண்டு பேரும் தங்களை பத்தியே நினைச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தங்களை விட்டு குழந்தைகள் பிறந்த பொழுது குழந்தைகளையும் சேர்த்து ஒரு குடும்பமாகும். அப்புறம் குழந்தைகள் மற்றவர்களோடைய சேரும் பொழுது மற்றவர் எல்லாவற்றையும் சேர்த்துக் கொள்வோம். ஆக நம்ம வச்சுதான் ஆரம்பிப்போம். நாம யாருன்னு கேட்டோம், நாம் பேர் கிடையாது, உடல் கிடையாது, பிராணவாயு என்கின்ற அந்த உயிர் கிடையாது, மனசு கிடையாது, புத்தி கிடையாது. நான் யார்? பசு என்று சொல்லப்படக்கூடிய ஜீவாத்மா. இப்ப நான் மட்டுமே அது கிடையாது, நீங்க எல்லாம் இங்க இருக்கக்கூடிய எல்லாமே அதுதான். இங்க இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரிந்த தெரியாத புழு பூச்சிகள் எல்லாமே, இங்க இருக்கக்கூடிய ஸ்தாவர ஜங்கமங்கள் அசைகின்ற அசையாது இருக்கக்கூடிய எல்லாமே எல்லாமே ஜீவாத்மாக்கள். இது ஏன் இந்த ஜீவாத்மாக்கள் இப்படி வந்து பிறக்கின்றன? ஒருத்தர் புழுவாக பிறக்கிறார், ஒருத்தர் வந்து பூச்சியாக பிறக்கிறார், ஒருத்தர் தாவரமாக பிறக்கிறார், இன்னொருத்தர் வந்து மனிதனாக பிறக்கிறார். மனிதனாக பிறந்தாலும் ஆயிரத்தெட்டு வித்தியாசங்கள் அதுல இருக்கின்றன. என்ன கேட்டா, தீதும் பிடித்த பிதை ஏதும் பொடித்து விட தேனந்த முக்கணிகள் பாலும் செங்கல் பால் செங்கருப்பிட நீர் சீரும் படித்த சிவம் அருளூர தீதும் பிடித்த வினை ஏதும் பொடித்து விட. தீதும் பிடித்த வினை, என்னை தீமை செய்வதற்காக பிடித்த வினை என்ன? நல்வினை தீவினை. இந்த நல்வினை தீவினை என்கின்ற ஒரு செயல் காரணத்தினால நான் இப்படி பிறந்தேன். உடனே அடுத்த கேள்வி வரணும், அது ஏன் பண்ணனா? ஒரு காரியம் பண்றேன், காரியம் பண்றதுக்கு எனக்கு எதுக்காவது அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? இப்ப நான் ஏன் நெருப்புல கொண்டு போய் தெரியாதனமா கைப்பட்டு எடுத்து சார், நான் அப்படியே திரும்பினா அந்த நெருப்புல பட்டுடுச்சு. திரும்பினா அந்த திரும்புவது என்பது காரணம், எதுக்கு? நெருப்புல படுவதற்கு. நெருப்பு இருக்கிறது, நான் திரும்பினா அப்படியே கையை செஞ்சு, ரொம்ப பேர் அப்படித்தான் அப்படியே செஞ்சுட்டு இருக்காங்களா, அது திரும்பினா திரும்பினவுடனே கைப்பற்றிடுது. இப்ப நான் திரும்பினதுங்கிற செயல் இதுக்கு படுகிறது. இப்ப இப்படியே போயிட்டே இருக்கலாம்னு வச்சுங்க. சரி, ஏதோ ஒரு செயல். இப்ப இப்படி சொல்லலாம், நான் பிறப்புக்கு என்னுடைய அப்பா அம்மா, எங்க அப்பா அம்மாவுக்கு என்னுடைய தாத்தா பாட்டி, தாத்தா பாட்டி கொழு தாத்தா, கொழு தாத்தா பாட்டி, கொழு பாட்டி, அதுக்கு மேல எள்ளு தாத்தா எள்ளு பாட்டி, அதுக்கு மேல இதோ ஒண்ணு வச்சுங்களேன். இப்படியே மேல பிரம்மா வரைக்கும் போகிறதுன்னு வச்சுக்கலாம். அந்த பிரம்மா வரைக்கும் இருக்கக்கூடியது பார்த்தா, பிரம்மா பிரம்மாவுக்கு அப்பா நாராயணன் அப்படின்னு வந்தாச்சுன்னா, இது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் நாராயணன் பிரம்மா எல்லாம் ஆத்மாக்கள் தான், ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் சைவ சித்தாந்தத்துல. இப்ப இது ஏன் வந்தது? செயல் காரணத்தினால வந்தது. இந்த செயல் ஏன் வந்தது? செயல் ஏன் வந்தது? சிம்பிள், தெரியாதனமா பண்ணிட்டேன் சார், தெரியாம அப்படியே திரும்பினமா கை நெருப்புல பட்டுது. செயல் இவன் வேணும்னு போய் கை வைக்கல, அப்படி திரும்பினா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அறியாமை. நான் சும்மா ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்லி கொண்டு வருகிறேன், அவ்வளவுதான். யோசிச்சு பாருங்க, அறியாமை அப்படின்னா என்ன அர்த்தம்? அறியாமைனா என்ன அர்த்தம்? அதை பற்றி தெரியாமல் அறிவின்மை. அறிவின்மை ஏன் ஏற்படுகிறது? ஒரு மயக்கம், அது இருக்கிறதுனே தெரியாத ஒரு மயக்கம். அந்த மயக்கத்துக்கு தான் இங்க சைவித்தாந்தம் சொல்லும் மாயை. ஏன் ஒரு காரியம் செய்கிறோம்? மயக்கத்தின் அறிவு மயக்கத்தின் காரணத்தினால எனக்கு அந்த ஞானம் இல்லை, என்னை மாயை சூழ்ந்திருக்கிறது. மாயையின் காரணத்தினாலே, மயக்கத்தின் காரணத்தினாலே நான் என்ன செய்கின்றேன், ஒரு வினையை செய்தேன். அந்த வினை நல்வினையாக இருந்தால் ஒரு பிறப்பு, தீவினையாக இருந்தால் இன்னொரு பிறப்பு. நல்வினையாக இருந்தால் அதுக்குத்தக்க பலன், தீவினையாக இருந்தால் அதற்கு இன்னொரு பலன். இப்போ பாசம் என்று சொல்லக்கூடிய சைவித்தாந்தம் சொல்லக்கூடியதுல மூன்று என்ன, அதுல ஒன்று முதல்ல என்ன பார்த்தோம், கர்மாங்கிறது. கர்மாங்கிறது என்ன, செயல், நல்வினை தீவினை. இதுக்கு என்ன காரணம், மாயை காரணம். இந்த மாயையின் அறிவின்மையின் காரணத்தினாலே இப்படி நடக்கிறது. கர்மாவினால மாயையா, மாயினால கர்மவான் உண்டு, ரெண்டுமே ரெண்டு நாளே உண்டு. இப்ப இதனால அது வந்தது, அதனால இது வந்தது, ரெண்டுமே. அதாவது கோழி முதல்ல, ஆனா சைவ சித்தாந்தம் இதற்கு விடை சொல்லுகிறது, முட்டை முதலா கோழி முதலா என்று சொல்வதற்கும், விதை முதலா இல்லே மரம் முதலா, இதுக்கெல்லாம் வந்து சைவ சித்தாந்தம் விடை சொல்லுகிறது, கவலைப்பட வேண்டாம். இப்ப அடுத்தது தான் பார்க்க போறோம். இப்போ ரெண்டுமே இருக்கிறது, இந்த ரெண்டும் ஒன்றை ஒன்று சார்ந்து செல்கின்றன. இதுக்கு ஏன் காரணம், நான் 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 என்று சொல்லக்கூடிய தன்மை காரணம். நம்மை ஒன்றிலே ஈடுபடுத்தி கொண்டு நாம் நம்முடைய தன்மை என்ன என்று தெரியாத காரணத்தினாலே ஒன்றை செய்கிறோம். நானாகின்ற தன்மை, நானாகின்ற தன்மையை அறியாத ஒரு மயக்கம், மயக்கத்தினாலே செய்யப்பட்ட ஒரு செயல். இப்போ செய்யப்பட்ட செயலுக்கு வினை அப்படின்னு கர்மானு பேரு, மயக்கத்துக்கு மாயின்னு பேரு. நான் இருக்கிறோமே, நானாகின்ற தன்மை அறியாதது, அதுக்கு ஆணவம்னு பேரு, அதுக்கு ஆணவம்னு பேரு. இந்த ஆணவம் என்று இருக்கின்ற காரணத்தினாலதான், அதாவது ஆணவம் என்று சொல்லக்கூடியது, நான் எப்படிப்பட்டவன், என்னுடைய தன்மை என்ன என்று புரிந்து கொள்ளாமல், என்னுடைய தன்மை எப்பேற்பட்டது என்று நான் தெரிந்து கொள்ளாமல், ஏதோ நான் தான் சாஸ்வதம் என்று நினைத்து கொண்டு, ஆணவத்தின் அகங்காரத்தின் காரணத்தினாலே, நான் அறிவின்மையினாலே, அந்த அறிவின்மை காரணத்தினாலே ஒரு காரியத்தை செய்ய இந்த பிறப்புகள் வருகின்றன. இதுவரைக்கும் சரியா இருக்கா? பசுக்கள், பசுக்கள் என்பதை பார்த்தோம், அதாவது ஆறுயிர் தொகை, அதை பந்தப்படுத்தக்கூடிய பந்தம், அந்த பந்தத்துக்கு தான் பாசம் என்று சொல்லுகிறது சைவ சித்தாந்தம். இந்த பந்தம் என்ன, ஆணவம், கர்மம், மாயை என்று சொல்லக்கூடிய மும்மலங்கள், இதை மலங்கள் என்று சொல்லும். அதாவது நம்மை பிடித்திருக்கக்கூடிய குற்றங்கள், இந்த குற்றங்கள் வாந்திகள் தலையன பகுப்பர் அன்னவே, காசியப்பர் இந்த இடத்தை சொல்லுவார். அப்படின்னா என்ன, இதுவும் அநாதி, பசுவும் அநாதியானது. அதாவது அதுக்கு ஆரம்பம் கிடையாது, இந்த இப்பதான் சார் ஜீவாத்மா, இப்பதான் பகவான் பிறப்பித்தர் சாகடிச்சுட்டார், அதெல்லாம் கிடையாது. அதே போல அதை பிறப்பிக்க இறப்பிக்க காரணமாக இருக்கக்கூடிய பாசம், இந்த பந்தம் இருக்கிறதே, அதுவும் அநாதி, அதுவும் எப்பொழுதே இருக்கும். இதுக்கு உதாரணம் சொல்லும் பொழுது, செப்பு பாத்திரம் இருக்கிறது, அல்லது நம்ம இரும்பு இருக்கிறது, இந்த செப்பு பாத்திரத்துல களிம்பு சேருவதை போல, இந்த களிம்பு மாதிரி என்று சொல்வார்கள், செப்பு பாத்திரத்துல களிம்பு சேருவதை போலவே இதை மறைக்கிறது. நெருப்பை எப்படி அந்த சாம்பலானது மூடிக்கொள்ளுமோ, அதை போல இந்த உயிர்களை பாசமானது மூடிக்கொள்ளுகிறது. செம்பா செப்பிலே அந்த களிம்பானது மூடிக்கொள்வதை போலவே, இதெல்லாம் உதாரணங்கள், அவை சொல்லக்கூடியது. நம்ம லாஜிக்கு நம்ம போகலாம், இது வரைக்கும் சரியா, நாம வச்சுதான் யோசிக்கிறோம், நாம யாரு ஜீவாத்மா, ஏன் இப்படி பிறந்தோம், பிறந்ததுக்கு காரணம் கர்மா, மாயை, ஆணவம், இதன் காரணத்தினால நாம பிறந்தோம். சரி சார், இந்த கர்மா, அதாவது இந்த பாசம் இருக்குன்னா, ஆணவம் கர்ம மாயை இருக்குன்னா, என் தலையில நானே விட்டுக்குவானா, பைத்தியமா, நம்ம கேட்கிறோம், ஏன் சார் எனக்கு நான் பைத்தியம் அப்படிச்சிருக்கு, நான் கொண்டு போய் என் தலையில கல்லை போட்டுக்கிறதுக்கு, மேல இருந்து கல் விழுந்தது சார். ஒரு சின்ன நடந்த நிகழ்ச்சி, ஒரு சம்பவம் சொல்லுகிறேன். சென்னையில இப்ப கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி, ஒருத்தர் சைக்கிள்ல மவுண்ட் ரோட்ல போயிட்டு இருக்கிறார், அவர் மேல பாம்பு வந்து விழுந்தது, கொத்தினது, அங்கேயே இறந்து விட்டார். நல்லா யோசிக்கணும், இவர் என்ன பாம்பை புடிச்சு கொண்டு வந்து தலையில போட்டுட்டாரா, சைக்கிள்ல போயிட்டு இருந்தார் சார். இதெல்லாம் பெரிய செய்தியானது, ஆச்சரியமான விஷயம், அவருக்கு வந்து விழுகிறது. ஒண்ணுல ஒரு ஸ்கூல்ல பசங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க, எங்கேயோ பாறை உடைச்சிருக்கிறாங்க, அந்த பாறை ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய வீட்டுல இருந்த ஷீட்டை அடிச்சு, அதாவது அங்க குண்டு வச்சு தகர்த்து இருக்கிறார்கள். அந்த ஷீட் வந்து ரொம்ப போர்ஸ்ஃபுல்லா வந்து இந்த ஸ்கூலுக்குள்ள உடைச்சு புகுந்து ஒரு சிறுமியை கொண்டு விட்டது. யோசிச்சு பாருங்க, அது பாப்பனும் வந்து என்ன போல் சாவடின்னு சொல்லுதா, இவர் சைக்கிள்ல போயிட்டு இருக்கிறத வந்து பாம்பை எடுத்து விட்டுண்டாரா, ஏதோ ஒரு பருந்தோ ஏதோ பாம்பை உசுரோட பிடிச்சின்னு போயிருக்கும் போல இருக்கு, அது விட்டுருக்கிறது கரெக்டா, அதுவும் நச்சு பாம்பா இருக்கணுமா, கொத்தி இறந்தார். யோசிச்சு பாருங்க, இதேதான் இந்த உதாரணம் சொல்லுகிறேன், நான் ஜீவாத்மா, என்னை வந்து ஆணவம் கர்மம் மாயை என்று சொல்லக்கூடிய இந்த பாம்பு வந்து பீடித்தது, என்னை இந்த பிறப்பு என்று சொல்லக்கூடிய இறப்பிலே போட்டது. அதாவது அங்கே செத்ததுங்கிறது இங்கே நான் நடந்த நிகழ்ச்சி சொன்னேன், நான் ஒன்றும் கதைக்காக சொல்லலை, உங்களுக்கு உதாரணத்துக்காக சொல்லலை, நடந்த நிகழ்ச்சி ஒரு 30 வருடங்களுக்கு முன்பாக மவுண்ட் ரோட்ல ஆச்சுங்களா. தினத்தந்தி வேணும் நான் பாருங்க, யாராக்காவது அப்படி தேடி பார்க்கணும்னா உண்மையான நிகழ்ச்சி சொல்லுகிறேன். இப்போ மேல இருந்து பாம்பு விழுந்தது, நான் பாம்பை எடுத்து போட்டுட்டேன், யோசிச்சு பாருங்க, விழுந்தது, விழுந்தவர் இறந்து பட்டார், சைக்கிள் அவர் போட்டுக்கு அவ்வளவு பெரிய ரோட்ல போயிட்டு இருக்கிறார் சார், எத்தனை பேர் நடந்து போயிட்டு இருக்கோம், எல்லாம் போயிட்டு இருக்கிறோம். இதே மாதிரிதான் ஜீவாத்மா நான் இருக்கிறேன், அப்ப சைக்கிள் போயிட்டு இருக்க மாதிரி இருக்கலாம் வச்சுங்களேன். இப்போ அந்த பாம்பு வந்து என் கழுத்துல விழுந்து என்னை கொல்ல வேண்டும் என்று சொன்னால், என்னை ஆணவம் கர்ம மாயை என்னை பீடிக்க வேண்டும் என்று சொன்னால், இதுக்கு ஏதோ ஒரு காரண கர்த்தா இருக்கணுமா, இதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணுமா, யோசிச்சு பாருங்க, இதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணுமா, காரணம் இல்லாம இது நடக்குமா? இப்ப ஒரு காரியம் இல்லாம ஒரு விளைவு இல்லைன்னு சொல்றோம். இப்ப எனக்கு ஆணவம் கர்ம மாயை என்று சொல்லக்கூடிய பாசம் பிடிக்குதுன்னு சொன்னா, இது என்னோடய சேர்ந்து இருக்காத இயற்கை, செம்பிலே கழுந்திருப்பதை போலவே சாம்பலானது மூடிக்கொள்வது, நெருப்பை மூடிக்கொள்வது, சாம்பல் என்ன தனியா கொண்டு வந்து யாராவது போடுறாங்களா, அதுலயே இருக்கு. இப்போ இயற்கையாக என்னிடத்திலேயே இருக்கிறதுன்னு சொன்னா எப்படி வந்தது, இந்த இயற்கை எப்படி வந்தது, இதுக்கு ஏதாவது ஒருத்தர் இதை வந்து நீ இப்படி பண்ண அப்படி பண்ணுன்னு சொல்லுவதற்கு ஏதாவது ஒண்ணு இருக்கணும் இல்லையா. இப்போ ஒரு மரம் இருக்குன்னா அதுக்கு ஏதாவது ஒரு வித்து இருக்கணும் இல்லையா. தயமான பாடுவார், வித்தின்றி அதுவும் விளைவந்தோ, நின்னருளாம் சித்தின்றி அங்கலுன்றோ செப்பாய் பராபரமே இந்த பராபரப கண்ணில பாடுவார். முக்கியமான பாயிண்ட்க்கு வந்திருக்கிறோம், யோசிச்சுங்க, ஆணவத்தின் காரணத்தினாலே மாயை கர்மம் தோன்றி, இந்த ஆணவம் கர்மம் மாயினாலே இந்த ஜீவாத்மாக்கள் உலகத்துல பிறக்கின்றன, இறக்கின்றன, தவிக்கின்றன. இது எப்படி எப்படிலாம் இருந்தது, சுற்று கதிர் எழு துகளினும் பல பெற்றுள என்பதும் பேதை நீரதால் கொற்றமது உடையோர் கூற்றங்கை குல என்றெல்லாம் இதை காசியபன் இவரை சொல்லி வருகின்ற. இந்த ஒரு படலம் காசியபன் உபதேச படலம் ரொம்ப முக்கியமான செய்வி சித்தாந்த கருத்து. கொஞ்சம் குறைச்சலான பாடல்கள் தான், யாராவது தயவு செய்து ஒரு 10-12 பாடல் தான் இருக்கிறது, வேற ஒன்றும் கிடையாது, தயவு செய்து படித்து பாருங்கள். இந்த இடத்துல இப்போ நான் நானாக பிறக்கல, அதே மாதிரி தான் இப்போ எனக்கு வந்து முதல்லயே ஒரு கருத்து நம்ம பார்த்தோம் இல்லையா, மனசு புத்தின்னு எல்லாம் பார்த்தோம் இல்லையா, இந்த மனசு புத்தி இந்த ஆத்மாவா இந்த உலகத்தை படைச்சது, இங்க இருக்கக்கூடிய சாப்பாடு, இங்க இருக்கக்கூடிய காற்று, இங்க இருக்கக்கூடிய நீர், இங்க இருக்கக்கூடிய மண் எல்லாம் நாம் படைச்சதா, ஆகாசோ வாயுகு வாயோ ரக்னி அக்னிர் வாபகா என்று சொல்ல முடியாத அதற்கு அப்படி வேதங்களாக சொல்லுகின்றன. எங்கிருந்து ஆகாசத்திலிருந்து வாயு வந்தது, வாயுவிலே இருந்து அக்னி வந்தது, அக்னியிலே இருந்து நீர் வந்தது, நீரிலே இருந்து நிலம் வந்தது, நிலப்பிலே நிலத்திலே இருந்து ஔஷதிகள் வந்தன, அதாவது தாவரங்கள் எல்லாம் தோன்றின என்று ஒரு பெரிய முறையை சொல்லுகிறது. இந்த ஆகாசத்தை உண்டு பண்ணமன்னான காற்றை உண்டு பண்ண, ஆகாசத்தை உண்டு பண்ணல, அப்புறம் தானே காற்று, அப்புறம் தானே நெருப்பு, அப்புறம் தானே நீர், அப்புறம் தானே நிலம், அப்புறம் தானே ஊஷதிகள், அப்புறம் தானே என்னுடைய பிறப்பு, இந்த உடல் இங்கே மண்ணிலே வரக்கூடிய மண்ணாக போகக்கூடிய இந்த உடலை நானா ஏற்றுக்கொண்டேன், ஆணவம் கர்மம் மாயை வந்தது. இப்போ இதையெல்லாம் படைத்தது யார், யோசிச்சு பார்க்கணும், எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படை இருக்கணும் இல்லையா. இப்ப நானே பிறந்தேன், நானே விளைந்தேன், இதுதான் சுக்கராச்சாரியார் சொல்றார், நீ தான் எல்லாம்னு. இது வந்து விபரீத ஞானம் என்று சொல்லக்கூடிய உண்டு, பல பேருக்கு இந்த விபரீத ஞானம் உண்டு, நானே பரமாத்மா. ரொம்ப சாமியார்கள் அப்படித்தான் இருக்கிறாங்க, வேற ஒண்ணும் கிடையாது, ரொம்ப சாமியார்கள் சொல்றதை பார்த்தா அவங்க பண்ற யோகத்தனம் அவ்வளவு பெருசா இருக்கு, கேட்டா நானே தான் அது, என்னை வந்து கர்மாக்கள் அண்டுவதில்லை, இப்படிலாம் சொல்லிக்கலாம். எல்லாத்துக்கும் ஒரு இது உண்டு, எல்லாத்துக்கும் பேச்சு உண்டு, பேச்சு சாமர்த்தியம், எல்லாரும் பேச்சாளிகள், நாங்கள்லாம் பேச்சாளிகள் இல்லை, அவங்க தான் பேச்சாளிகள், நாங்க தொண்ட தண்ணி வைத்த இதுதான் தத்துவம், இது இப்படிதான் இருக்குன்னு கஷ்டப்பட்டு இதை சொல்லிட்டு இருக்கிறோம். அவங்கெல்லாம் அப்படி கிடையவே கிடையாது, கோடிக்கணக்கான சம்பாத்தியத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. எத்தனையோ சன்னியாசிகள்ல ரொம்ப சில பேர் தான் எனக்கு எதுவுமே வேண்டான்னு இருக்கக்கூடியவங்க, ரொம்ப சில பேர். இந்த சுவாமி சிவானந்தாவருடைய சிஷ்யர் ஒருத்தர், இந்த முங்கேர் யோகா ஸ்கூல்னு ஒன்று இருக்கு, அங்கே வந்து சுவாமியா இருந்த முதல்ல அவர் மடத்தை நிறுவினார், அது வந்து யோக மார்க்கத்துக்கு சொன்னது. ஒரு நாள் அந்த பதவியே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே போயிட்டார். ஏன்னா இதுவே ஒரு பந்தம், நான் என்னமோ பெரிய குரு, உங்களுக்கெல்லாம் சொல்லித்தரேன், வேண்டவே வேணாம் போயிட்டார். ரமணர், இது எதுவுமே எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு இருந்தவர். கான்சியஸ் பரமாச்சாரியார், இப்போ பார்க்கலாம் எனக்கு, அவர் வந்து எல்லாருமே பட்டு காவி வஸ்திரம், பட்டு காவி வஸ்திரம் உடுத்திக்கும் போது, அதான் இந்த மடி, பட்டுதான் மடின்னு சொல்லும் பொழுது கிடையாது, கதராடை உடுத்தி கொண்டவர், துவராடை, அதுவும் கதராடை உடுத்தி கொண்டவர், ரொம்ப உண்டு, அவரை பற்றி எத்தனையோ விஷயங்கள் உண்டு.
எத்தனையோ மகான்கள் இது மாதிரி இருந்திருக்கிறார்கள், எத்தனை பேர் நம்ம பார்த்திருக்கிறோம். இப்போ நம்ம கூடவே இருந்தாலும் கூட நமக்கு தெரியறது இல்லை. ஆனா இவங்க என்னடா, தங்கம் என்ன, வைரம் என்ன, கார் என்ன, அதுவும் விடுங்க, அதை பத்தி நம்ம சொல்ல முடியாது. எல்லாம் பெரிய ஆளுங்க. நடத்துவது யார், நடத்தக்கூடிய விஷயம் என்ன, அதை நம்ம இப்ப பார்க்கணும். முக்கியமான விஷயம் அது, இதெல்லாம் கிடையாது. முதல்ல ரெண்டு விஷயம் என்ன பார்த்தோம் நம்ம, ஆறுயுத்தொகை வாந்திகள் தலை, இந்த ரெண்டையும் பார்த்தோம். என்ன, பசுக்களாக அனாதியாக இருக்கக்கூடிய, ஏராளமாக இருக்கக்கூடிய பசுக்கள் ஜீவாத்மாக்கள், நம்ம நம்மை பந்திக்கக்கூடிய இந்த பந்தனத்தை, பந்தத்தை தரக்கூடிய ஆணவம் கர்மமா என்று சொல்லக்கூடிய இவை, இதையெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு இந்த உலகம், இந்த அனுபவிக்கக்கூடிய பொருள்கள், இந்த உடலை எல்லாம் யாரு கொடுத்தா, நாம கொடுத்தோம். யோசிச்சு பாருங்க, இது நம்மாலே படைக்கப்பட்டதா? இப்ப நான் படைச்சு இந்த உடல் எனக்கு வேணும், இந்த உடல் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த உடலை நானா படைச்சேன்? நான் படைச்சிருந்தா நான் அழிச்சுக்க முடியும். இப்ப நான் படைச்சதைத்தான் நான் பண்ண முடியும். இப்ப என்னால இல்லையே, நான் நினைச்சாலும் இருக்கிற இந்த போகிற உயிரை நில்லுனால நிக்கிறது இல்ல. அடிமட்டது ஏதாவது ஒண்ணு நெருப்புல கொண்டு போய் கை கொடுத்துட்டு சுடாது, இது வந்து என்னை அழிக்காது. நைனம் சிந்தந்தி பாவகா நைனம் சஸ்திராணி என்ற பகவான் கீதையில சொல்லுவானே, இந்த ஆத்மாவை நெருப்பினாலே காய்ச்ச முடியாது, நெருப்பு வந்து இதை எரிக்காது, தண்ணீர் நனைக்காது, அஸ்திரங்கள் துளைக்காது அப்படின்னு அதுல சொல்லி, நைனம் சிந்தந்தி பாவகா நைனம் சிந்தந்தி அஸ்திராணி சஸ்திராணி என்றெல்லாம் அந்த இடத்துல பகவத்கீதையில பகவான் சொல்லி வருகிறான். இப்ப அது மாதிரி என்ன கொண்டு வந்து கத்தியால வெட்டு, இது வெட்டுப்படாது. நான்லாம் அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் நாரடியா இல்ல சார், எனக்கு கொண்டு வந்து நீங்க வெட்டுங்க, அதெல்லாம் நான் வந்து முடியும் சொல்லுவேனா? கண்டிப்பா சொல்ல மாட்டேன். இப்போ என்னால சொல்ல முடியாதுன்னா, இந்த உடல் என்னாலே படைக்கப்பட்டதில்ல, இந்த சாப்பாடு என்னாலே படைக்கப்பட்டதில்ல, இங்க இருக்கக்கூடிய பொருள்கள் என்னாலே படைக்கப்பட்டதில்ல. ஆக இங்க இருக்கக்கூடிய புவி முதலிய இந்த பஞ்சபூதங்களும், இங்க இருக்கக்கூடிய பிரபஞ்சங்கள், இது வந்து நம்ம பூமியை உதாரணமா வச்சுருக்கோம். சூரியனை நான் படைச்சேனா, சூரியனை நான் படைச்சேனா, சந்திரனை நான் படைச்சேனா, இங்க இருக்கக்கூடிய பிரபஞ்சங்களை நான் படைச்சேனா, கிடையாது தானே. இப்போ வேற ஏதோ ஒரு பொருள் இருக்கிறதா, இந்த ஜீவாத்மாக்கள்லாம் குரூப்பா சேர்ந்து நம்ம இந்த டெமோக்ரஸி மாதிரி எல்லாம் ஊர் கூடி தேர்ந்தெடுக்கிறது, அதெல்லாம் ஒன்றும் நடக்கல. ஒன்று மண் ஒரு மண்ணும் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. நாம இந்த கோடி ஜீவராசிகள் சேர்ந்து ஒரு சூரியனை படைச்சது, ஒரு இந்த 10,000 கோடி ஜீவராசிகள் சேர்ந்து இந்த பிரபஞ்சத்தை மில்கி வே, ஒன்றும் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம், வேற ஏதோ ஒன்று தனியாக இருக்கிறது. அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கும் மடப்பெருந்தன்மை வடப்பெருங்காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்று எழில் பகிரின் நூற்றுள்ள கோரின் மேற்படுகின்றன இல்லுளைகளின் துண்ணனுப்புரிய சிறியவாக பெரியவன் தெரியும் வேதியன் தொகையோடு மாலவன் மிகுதியும் தோற்றமும் சிறப்பும் ஈற்றுள். இதுல இன்னொரு வார்த்தை, வேதியன் தொகையோடு மாலவன் மிகுதியும், எத்தனையோ இத தேவாரத்துல சொல்லும்போது 100 கோடி நாரணர் அங்கனே என்று 1,000 கோடி பிரம்மன் நந்தினார், 100 கோடி நாரணர் அங்கனே என்று நாவுக்கரசர் பாடுவார். இப்ப எத்தனையோ கோடி பிரம்மாக்கள், எத்தனையோ கோடி இந்திரர்கள், படைக்கிற பிரம்மாவே அவரை படைச்சுக்க முடியாது, படைக்கிற பிரம்மாவே அவரை படைச்சுக்க முடியாது. இப்போ அவரை படைச்ச நாராயணரே அவரை படைச்சுக்க முடியாது, அவரே அழிகிறார், அவரே அழிகிறார், நாராயணன் அழிகிறார். இப்ப அதான் பார்த்தோமே, ஒன்றனுக்கொன்று நின்றெழுவது நூற்றோடு கோடியின் மேற்பரவடைந்தன இல்லுளைகளின் துண்ணனுப்புரிய சிறிவாக பெரியவன் தரையும் வேதியன் தொகையோடும் மாலவன் மிகுதியும் தோற்றமும் சிறப்பும் ஈற்றுடர் புணறிய மாப்பேர் ஒளியும் நீக்கம் நிலையும் சுக்கமொடு தூலத்து சூறை மாறுதத்து எரியது வழியிற் கொட்கப்பெயர்க்கும் குலகன் முழுவதும் படைப்போர் படைப்போன் படை படைத்தவை காப்போன் காப்பவை கரப்போன் கரப்பவை கருதா கருத்துடை கடவுள் யாரவ திருத்தகுமதியில் தன்னை வைத்தோன் தென்திறன்சியில் வெண்மைவை செய்தோன் பொய்தீர்மானில் கலப்பு வைத்தோன் மேதகு காலின் ஊக்கம் கண்டோன் நேர்திகள் நீரில் இன்சுவைந்தோன் நிகழ்ந்தோன் வெளிப்பட மண்ணில் திண்மை வைத்தோன் என்றென்று அனைத்தனைத்தவையின் அடைத்தோன் அகுதான்று முன்னோன் காண்க முழுதோன் காண்க தன்னேர் இல்லோன் தானே காண்க. இது வரைக்கும் யாருன்னே சொல்லல. ஏனத்தொல்லை அணிந்தோன் காண்க காணப்புலியுரி அறையோன் காண்க நீற்றோன் இதுக்கப்புறம் தான் ஒரு சரித்திரத்தில் சொல்றேன், நீற்றோன் காண்க நினைத்தோம் நினைத்தோம் அற்றேன் காண்க அந்தோ கிடைவேன் இன்னிசை வீணையில் இசைந்தோன் காண்க அன்னதொன்றவையின் அறிந்தோன் காண்க பரமன் காண்க பழையன் காண்க பிரமன் மால்கானா பெரியோன் காண்க. இவன் பிரம்மா கிடையாது, விஷ்ணு கிடையாது, இப்பதான் கொண்ட கொண்டுமா கொண்டு வரார். பிரம்மன் மால்கானா பெரியோன் காண்க அற்புதன் காண்க அநேகன் காண்க சொற்பதம் கடந்த தொல்லோன் காண்க சித்தமும் செல்லா சேட்சியன் காண்க பக்தி வலையில் படுவோன் காண்க ஒருவன் என்னும் ஒருவன் காண்க விரிபொழின் பொழுதால் விரிந்தோன் காண்க அணுத்தருந்தன்மையில் ஐயோன் காண்க இணைப்பெரும் பெருமையில் ஈசன் காண்க. அடேப்பா, மாணிக்கவாசகர் மாதிரி ஒரு சத்தியத்தை அருமையான தமிழ் வார்த்தையில சொல்றதுக்கு யாராலையும் ஆகாது.
அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சஸ்பென்ஸ், அப்படி பழைய காலத்துல இது சொல்ற மாதிரி ஒரு சினிமால காலை காட்டுவான், அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா கையை காட்டுவான், இந்த கை அந்த கை இப்படிதான் காமிப்பாங்க பாரு, கதாநாயகி கதாநாயகி அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பில்டப் பண்ணிட்டு வர்றாரு அந்த இடத்துல. இப்ப இருப்ப முழுவதும் அவன் எப்ப ஒருமன் என்னும் ஒருமன் காண்க விரிவலின் மொழிதான் விடிந்தோன் காண்க அணுத்தருந்தன்மையில் அடையோ அணுத்தருந்தன்மையில் ஐயோன் காண்க இணைப்பெரும் பெருமையில் ஈசன் காண்க அரியதில் அரிய அரியோன் காண்க இவன் ஈஸ்வரன். ஈஸ்வரன்ங்கிறது கூட நீங்க வந்து பொதுவா வச்சுக்கலாம், ஆனா அங்கெங்க சரித்திரத்தை சொல்ல காணப்புரிய ஒரு இறையோன் காண்க நீற்றோன் காண்க நினைதரும் நினைதரும் ஆற்றேன் காண்க அந்தோ கெடுவேன் இன்னிசை வீணையில் இசைந்தோன் காண்க அன்னதொன்றவையின் அறிந்தோன் காண்க அரியதில் அரிய அறியோன் காண்க மருவி எப்பொருளும் வளர்ப்போன் காண்க சொற்பதம் கடந்த தொல்லோன் காண்க சித்தமும் செல்லா செட்சியன் காண்க ஒருவன் என்னும் ஒருவன். என்ன வார்த்தை பா, இதெல்லாம் வந்து அனுபவிக்கணும், பாடி 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 அனுபவிக்கணும். எப்பேற்பட்ட வார்த்தை அப்படின்னா சரி நம்ம விஷயத்துக்கு வரலாம், இல்லைன்னா திருவாசகம் விரிவுரையா போயிடும். இது அந்த அளவுக்கு யாருங்களே திருவாசகம் விரிவுரை அல்ல, கந்தபுராணத்துல நின்று கொண்டிருக்கிறோம். எங்க நின்று இருக்கோம் இப்போ? இந்த உலகத்தை படைத்தவன் யாரு? திண்டது நீரில் தன்மை செய்தோன் வெளிப்பட மண்ணில் திண்மை வைத்தோன் என்றென்று அனைத்தனை தவையில் அடைத்தோன் அதுதான் எல்லாவற்றிலேயும் ஆகாசத்திலே பாரிடை ஐந்தாய் பிறந்தாய் போற்றி நீரடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி தீயடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி வெளியடை இரண்டாய் விளைந்தாய் போற்றி வெளியடை ஒன்றாய் மகிழ்ந்தாய் போற்றி என்று சொல்லும்படியாக எல்லாவற்றிலேயும் ஒன்றா ஒன்றாக இருந்து அது அந்த தன்மையாக இருந்து கொண்டிருக்கிறானே, வானாகி மண்ணாகி வெளியாகி ஒளியாகி கோணாகி யான் என்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாய் என் சொல்லி வாழ்த்துவரே பர் மாணிக்க வாசகர். வானாகி மண்ணாகி வெளியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனது என்று அவர் அவரை கூத்தாட்டுவான். இங்கதான் வருகிறோம் நம்முடைய பாயிண்ட்டுக்கு. என்ன இந்த உலகம் இருக்கிறதே, இந்த உலகமோ பிரபஞ்சமோ என்னாலே படைக்கப்பட்டதில்லை, எனக்கு கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி இந்த உடல் எனக்கு கொடுக்கப்பட்டது, உடலே இருக்கக்கூடிய காரணங்கள் கொடுக்கப்பட்டன. இதைத்தான் சைவ சித்தாந்தம் சொல்லும், புவனம் அதுல இருக்கப்பட்ட போகம் அதற்கு இருக்கக்கூடிய உடல் தனு அந்த கரணங்கள், தனு கரண போக புவனங்களை இறைவன் கொடுத்தான் என்று சொல்லும். தனுன்னு சொன்னா இந்த உடல் அர்த்தம், நாத தனு மணிஷம் சங்கரம், நாத தனு மணிஷம் சங்கரம், நாத தனு மணிஷம் சங்கரம், நமாமி மே மனச சிரச நாத தனு மணிஷம் சத்யோ ஜாதாதி பஞ்சவக்த்ரஜ சரிகம பதனி வரசதேஸ்வர சத்யோ ஜாதாதி பஞ்சவக்த்ரஜ சரிகம பதனி வரசதேஸ்வர. அப்படியே அந்த இதுல நாத தனுமணிசத்துல பாடுவார். இது சுத்த தன்யான்னு கேட்க வேண்டாம், நான் எந்த பாட்டு பாடினாலும் ஒரே ஒரு ராகம் தான், வைத்தியநாத ராகம் தான். அது வந்து என்ன ராகம் எல்லாம் கேட்காதீங்க, இது தியாகராஜர் பாடியதுல நாதமே தனு அனிசம் என்று பாடுவார். சங்கரனுக்கு நாதமே உடலாக இருக்கிறது, அதுக்காக சொல்லுவாங்க தனுன்னா உடல் அர்த்தம். தனு உடல் கரணங்கள் மனம் சித்தம் புத்தி அகங்காரம் என்று சொல்லக்கூடிய அந்த கரணங்கள் கரணம் போகம், இங்கு இருக்கக்கூடிய சாப்பாடு, இங்கு இருக்கக்கூடிய காற்று நீர் நெருப்பு எல்லாவற்றையும் கொடுத்த போக புவனம் இந்த உலகம் அதாவது பிரபஞ்சத்தை, தனு கரண போக புவனங்களை கொடுத்தவன் யாரு? சத்யோ ஜாதாதி பஞ்சவக்த்ரஜன் சரிகம பதனி வரசதேஸ்வர வித்யாலோலம் விதழித காலம் விமல ஹிருதய தியாகராஜபாலம் நாத தனு மணிஷம். அந்த கடவுள் இருக்கிறாரே சங்கரர் சரியான இடம், வெளியிடை ஐந்தாய் விழுந்தாய் ஊற்றி என்று இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள், எல்லாவற்றிற்கு உள்ளேயும் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் யாரு? பிரமன் மால் அறியா பெரியோன் காண்க என்று இருக்கிறானே அந்த பரம்பொருள், எல்லாவற்றிலேயும் வைத்தானே
பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி என்று பார்த்தோமே, அப்பேற்பட்ட அன்னதொன்றவையில் அடைத்தோன் அகுதான்று முன்னோன் காண்க முழுதோன் காண்க தன்னேறில்லோன் தானே காண்க ஏனத்தொல் எயிறு அணிந்தோன் காண்க காண புலியுரி அறையோன் காண்க நீற்றோன் காண்க நினைதரும் நினைதரும் அற்றேன் காண்க அன் அந்தோ கெடுவேன் இன்னிசையில் வீணையில் இசைந்தோன் காண்க அன்னதொன்றவையில் அறிந்தோன் காண்க பரமன் காண்க பழையோன் காண்க பிரமன் மால் காணா பெரியோன் காண்க என்று இருக்கின்றானே அந்த பரம்பொருள். பிரமல் மால் காணாதவனாக இருக்கப்பட்ட அந்த பரம்பொருள் எல்லாவற்றிலேயும் பாரிடை ஐந்தாக, அவயவ நீரிடை நான்காக, தீயிடை மூன்றாக, வழியிடை இரண்டாக, வெள்ளியிடை ஒன்றாக இருக்கக்கூடிய அவற்று அவர் அவையவை இருக்கக்கூடிய தன்மாத்திரைகளாக அந்த பரம்பொருள் இருக்கிறானே அவன் யார்? நீற்றோன் காண்க காணப்புலியுரி அறையோன் காண்க பிரமன் மால் காணா பெரியோன் காண்க. முதல்ல ஒருத்தன் இருக்கணும்னு நம்ம புரிஞ்சுக்கணும், அதைத்தான் முதல்ல பார்த்தோம். பசுக்களாகிறனா பாசத்திற்கு ஆட்பட்டு இந்த உலகத்துல பிறக்கிறோம். இந்த உலகத்திலே தனு கரண போக புவனங்களை எவனோ ஒருவன் குடை கொடுத்திருக்க வேண்டும். சித்தின் வித்தின்றியாதும் விளைவென்றோ நின்னருளாம் சித்தின்றி அங்கலுண்டோ செப்பாய் பராபரமே என்று சொல்லும்படியாக எவனோ ஒரு காரணகர்த்தா வித்து என்று எல்லாவற்றிற்கும் பீஜமகா என்று அகம் பீஜகா பிதாகா என்று கீதையில சொல்லுவாரே, அது மாதிரி பீஜகா என்று சொல்லும்படியாக எவன் வித்தாக இருக்கின்றானோ அந்த வித்தாக ஒரு பொருள் இருக்க வேண்டும் இல்லையா? அந்த வித்து யார்? அந்த வித்து யார்? அந்த வித்தை சைவ சித்தாந்தம் பதி என்று சொல்லும். ஆன்றதோர் தொல்பதி, இந்த ஒரு பாடலுக்கு தான் நாம் இவ்வளவு நேரம் பார்த்திருக்கிறோம். சான்றவர் ஐந்திடத்தக்கவாம் பொருள் மூன்றுல மறையலாம் மொழிய நின்றன ஆன்றதோர் தொல்பதி. ஆன்றது ஓர் தொல்பதி, ஒருவன் என்னும் ஒருவன் காண்க. அவன் ஒருத்தன் தான். ஏகம் சத்து விப்ரா பகுதா வதந்தி சிவயேவ கேவலஹா சிவங்கரஹா, இதெல்லாம் வேத வாக்கியங்கள். ஏகம் சத்து, ஒன்றாக இருக்கின்றது அது, தத்து என்று சொல்லப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது அதே சிவயேவ கேவலஹா சிவங்கரஹா, அவன் ஒருவனே இருந்தான், வேற யாருமே கிடையாது. அவன்தான் சிவன் என்று பரம்பொருள், சிவன் எனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனி எம்மான் என்று சொல்லுகிறோமே, அதைத்தான் சான்றவர் ஐந்திடத்தக்கவாம் பொருள் மூன்றுல காசியவர் சொல்லுகிறார். பெரியவர்கள் எல்லாம் ஆராய்ச்சி செய்து அறியத்தக்க பொருள்கள் மூன்று உள்ளன. இன்னைக்கு அந்த பெரியவங்களெல்லாம் காசியவர் கச்சியப்பர் எல்லாரும் சொன்னதை கந்தபுராணத்தில் இருக்கக்கூடிய அதை நினைக்கக்கூடிய பாக்கியமாக நமக்கு கிடைச்சது. சான்றவர் ஐந்திடத்தக்கவாம் பொருள் மூன்றுல மூன்று தன்மைகள், என்றைக்கும் அழியாத அனாதியான மூன்று பொருள்கள் உண்டு. அதைத்தான் வேதங்கள் எல்லாம் சொல்லுகின்றன, மறையலாம் மொழிய நின்றன. என்னது?